21 பெரும்பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்வில் தானே மனிதர்கள் தங்கள் நித்திய வாழ்வை தீர்மானிக்கிறார்கள் என்று ஐசுவரியவான் லாசரு குறித்த உவமையில் இயேசு காட்டுகிறார். தவணையின் காலத்தில் ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் தேவகிருபை அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதர்கள் சிற்றின்பங்களில் மூழ்கி வாய்ப்புகளை வீணடித்தால் நித்திய வாழ்வு கிடைக்காதபடி செய்கிறார்கள். தவணையின் காலம் முடிந்த பிறகு அவர்களுக்கு தவணையின் காலம் கொடுக்கப்படாது. தங்களுடைய சொந்த தீர்மானத்தால் தங்களுக்கும் தங்களுடைய தேவனுக்குமிடையே ஒரு பெரும்பிழப்பை உண்டாக்குகிறார்கள். தேவனைச் சார்ந்து வாழ தீர்மானிக்காத ஐசுவரியவான்களுக்கும் தேவனைச் சார்ந்து வாழ தீர்மானிக்கிற ஏழைகளுக்குமிடையேயான வித்தியாசத்தை இந்த உவமை காட்டுகிறது. ஐசுவரியவான்கள் தரித்திரராகவும் தரித்திரர் ஐசுவரியவான்களாகவும் மாறுகிற காலம் வருகிறதென கிறிஸ்து காட்டுகிறார். இவ்வுலகப் பொருட்களை பெற்றிராத ஏழைகளாக இருந்தாலும் தேவனை நம்பி உபத்திரவத்தில் பொறுமையோடு இருக்கிறவர்கள் இவ்வுலகத்தில் தங்கள் வாழ்க்கையை தேவனிடம் அர்ப்பணியாமலும் இவ்வுலகின் மிகப்பெரிய பதவிகளிலும் இருப்பவர்களை விட மேலான நிலைக்கு உயர்த்தப்படுவார்கள்.
ஐசுவரியமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐசுவரியவானுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியையாற்ற ஆசையாயிருந்தான் என்று இயேசு சொன்னார். அநீதியுள்ள நியாயாதிபதியின் வகுப்பைச் சார்ந்தவனல்ல இந்த ஐசுவரியவான். அந்த நியாயாதிபதிதான் மனிதனையும் தேவனையும் மதியாதவன் என்று வெளிப்படையாகவே கூறினான். இவன் தன்னை ஆபிரகாமின் குமாரன் என்று சொன்னான். தரித்திரனை வன்முறையாக நடத்தவில்லை அல்லது பார்க்க சகிக்கவில்லை என்று அவனை விரட்டவில்லை. மனிதர்களில் அருவருப்பாகவும் தரித்திரனாகவும் இருந்தாலும் தான் வாசல்களுக்குள் நுழையும்போது தன்னை பார்த்து அந்த தரித்திரன் ஆறுதலடையக்கூடுமானால் அவன் அங்கேயே இருந்துவிட்டு போகட்டும் என்று விரும்புகிறவனாக ஐசுவரியவான் இருந்தான். ஆனால் உபத்திரவத்திலிருந்த தன் சகோதரனுடைய நிலையை பார்த்தும் சுயநலத்தோடு அலட்சியமாக இருந்தான்.
வியாதியஸ்தர்களுக்கு சிகிச்சையளிக்க அங்கே மருத்துவமனைகள் இல்லை. ஆண்டவர் நம்பிக்கையோடு தம் செல்வங்களை அருளியிருந்த அந்த ஐசுவரியவானிடம் உபத்திரவத்திலும் தேவையிலும் இருந்தோரைப் பற்றிச் சொல்லப்பட்டது. இவன் அவர்கள் மேல் பரிவு காட்டி உதவியிருக்க வேண்டும்.
ஐசுவரியவானும் லாசருவும் அப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்கள். லாசரு அதிக தேவையில் இருந்தான். அவனுக்கு நண்பர்கள் இல்லை, வீடில்லை, பணமில்லை, உணவில்லை. ஆனால் அந்த செல்வந்த பிரபுக்கு அவன் விரும்பியதெல்லாம் கிடைத்தது. ஆனால் லாசரு அதே நிலையிலேயே வாழ்வதற்கு அவன் அனுமதித்தான். தன் சக மனிதனுடைய பாடுகளைத் தணிக்கிற வசதி படைத்திருந்த ஐசுவரியவான் தனக்காகவே வாழ்ந்தான். இன்றும் பெரும்பாலானோர் அப்படியே இருக்கிறார்கள். பசியோடும் மிர்வாணத்தோடும் வீடில்லாமலும் இருக்கிற அநேகர் இன்று நம்மைச் சுற்றிலும் உள்ளனர். தேவையிலும் உபத்திரவத்திலும் உள்ள இவர்களுக்கு நம்முடைய வசதிகளால் நாம் உதவாவிட்டால் அது குற்றமாகும். ஒரு நாளில் நாம் பயத்தோடு கணக்கு கொடுக்க வேண்டும். அனைத்து வகையான இச்சையும் விக்கிரகாராதனைக்கு ஏதுவான பாவம்தான். சுயநல சிற்றின்பங்கள் அனைத்துமே தேவனுடைய பார்வையில் குற்றங்கள்தாம்.
தேவன் அந்த ஐசுவரியவானை தம்முடைய செல்வங்களுக்கு உக்கிரானக்காரனாக வைத்திருந்தார். அந்த தரித்திரனைப் போன்ற வருகளை நியாயமாக நடத்துவதே அவனுடைய கடமை.
நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உபாகமம் 6:5 என்றும், உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்றும் தேவன் கட்டளை கொடுத்திருந்தார். லேவியராகமம் 19:18. அந்த ஐசுவரியவான் ஒரு யூதன். தேவனுடைய கட்டளையை நன்கு அறிந்தவன். ஆனால் தேவன் தன்னிடம் ஒப்படைத்திருந்த வசதிகளுக்கும் திறமைகளுக்கும் தான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமென்பதை மறந்தான். தேவன் அவனை பரிபூரணமாக ஆசீர்வதித்திருந்தார். அவற்றை தன்னுடைய சிருஷ்டிகரின் மகிமைக்காக அல்லாமல் தன்னுடைய மகிமைக்காக சுயநலத்துடன் பயன்படுத்தினான். அவன் எவ்வளவு ஏராளமாக பெற்றிருந்தானோ அவ்வளவுக்கு மனுகுலத்தின் மேன்மைக்காக தன் ஈவுகளை பயன்படுத்த கடமைப்பட்டிருந்தான். தேவன் கட்டளையிட்டிருந்தும் தேவனுக்குத்தான் கடமைப்பட்டிருந்ததை அந்த ஐசுவரியவான் எண்ணவில்லை. கடன் கொடுத்தான், கடனுக்கு வட்டி வாங்கினான். ஆனால் தேவன் அவனுக்கு கடனாக கொடுத்திருந்த வட்டிற்கு அவன் வட்டி செலுத்தவில்லை. அறிவும் தாளந்துகளும் பெற்றிருந்தான், அவற்றை மேம்படுத்தவில்லை. தேவனுக்கு கணக்கொடுக்க வேண்டியதை மறந்து சிற்றின்பங்களுக்காக தன் ஆற்றல்களையெல்லாம் செலவிட்டான்.
தனக்கு சந்தோஷத்தை தரக்கூடியவற்றை சுற்றிலும் வைத்திருந்தான். அதற்காகவே களியாட்டங்களில் ஈடுபட்டான். தன் நண்பர்கள் தன்னை புகழவும் முகஸ்துதி செய்யவும் விரும்பினான். தன்னுடைய நண்பர்களோடு காலங்கழிப்பதிலேயே மூழ்கியிருந்ததால் தேவனுடைய இரக்கத்தின் ஊழியத்தில் அவரோடு ஒத்துழைக்க வேண்டிய பொறுப்புணர்வை முற்றிலுமாக இழந்துவிட்டான். தேவ வார்த்தையை புரிந்து கொண்டு அதன் போதனைகளின்படி நடக்க அவனுக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தது. ஆனால் சிற்றின்பப் பிரியர்களான தன்னுடைய நண்பர்களுடனே எப்போதும் இருந்ததால் நித்திய தேவனை மறந்தான்.
இந்த இருவருடைய நிலையிலும் மாற்றம் ஏற்படுகிற ஒரு சமயம் வந்தது. அந்த தரித்திரன் ஒவ்வொரு நாளும் உபத்திரவத்தை அனுபவித்து வந்தான். ஆனாலும் பொறுமையாக அமைதியாக அதைத்தை சகித்துக் கொண்டான். காலப்போக்கில் அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்காக அழுது துக்கப்படுவதற்கு ஒருவரும் இல்லை. ஆனால் உபத்திரவத்தை பொறுமையோடே சகித்து கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்திருந்தான். விசுவாச சோதனையில் நிலைத்து நின்றிருந்தான். அவன் மரித்தபோது தூதர்கள் அவனை ஆபிரகாமின் மடிக்கு கொண்டு சென்றதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து உபத்திரவத்தை சகிக்கிறவர்களுக்கு லாசரு அடையாளமாக இருக்கிறான். எக்காள சத்தம் தொனிக்கும்போது கல்லறையிலுள்ளவர்கள் கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்டு வெளியே வந்து தங்களுக்குரிய பலனை பெறுவார்கள். ஏனென்றால் தேவன் மேல் அவர்கள் வைத்த விசுவாசம் ஏட்டளவில் அல்லாமல் நிஜ வாழ்க்கையில் காணப்பட்டது. ஐசுவரியவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிறபோது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிரப்பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். லூக்கா 16:22-24.
மக்கள் மத்தியில் நிலவி வந்த கருத்தின் அடிப்படையில் மக்களிடம் அந்த உவமையை கூறுகிறார். மரணத்திற்கும் உயிர்த்தெழுத்தலிற்கும் இடைப்பட்ட காலத்தில் நிகழ்வதை மனிதர்கள் அறிவார்கள் என்கிற கொள்கையை நம்பின சிலரும் கிறிஸ்துவின் போதனையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய எண்ணங்களை கிறிஸ்து அறிந்திருந்தார். அந்த முன் அபிப்பிராய கருத்துகள் மூலம் முக்கியமான சத்தியங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்துகிற வகையில் அந்த உவமையை உருவாக்கினார். தேவனோடு தங்களுடைய உறவு எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் காணும்படிக்கு முகம் பார்க்கிற கண்ணாடியைப் போல அந்த உவமையை முன்வைத்தார். ஒரு மனிதனுடைய முக்கியத்துவம் அவனுடைய சொத்துக்களில் இல்லை. அவன் பெற்றிருப்பதெல்லாம் தேவன் அவனுக்கு கடனாக கொடுத்தவைதாம் என்பதை அவர்களிடம் சொல்ல விரும்பினார். அவர்களுடைய முன் அபிப்பிராய கருத்துக்களை பயன்படுத்தி அதைச் சொன்னார். இந்த ஈவுகளை தவறாக ஒருவன் பயராக ஒருவன் பயன்படுத்தினால் தேவனை நேசித்து அவரை நம்புகிற மிகவும் தரித்திரமான பாடுள்ளவனான ஒருவனை விடவும் கீழான நிலையில் வைத்திடும்.
மரணத்திற்கு பிறகு மனிதர்கள் ஆத்தும இரட்சிப்பை பெற முடியாது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள கிறிஸ்து விரும்புகிறார். ஆபிரகாம் ஐசுவரியவானை பார்த்து, மகனே, நீ பூமியிலே உயிரோடிருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவுமல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று ஆபிரகாம் சொன்னதாகச் சொல்லப்படுகிறது. இதன் மூலம் இரண்டாம் தவணையின் காலத்திற்கு வாய்ப்பே இல்லையென கிறிஸ்து சுட்டிக்காட்டுகிறார். நித்தியத்திற்கு ஆயத்தப்படும்படி மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரே வாழ்க்கை இதுதான்.
தான் ஆபிரகாமின் குமாரன் என்கிற கருத்தில் அந்த ஐசுவரியவான் உறுதியாக இருந்தான். தான் இக்கட்டிலிருந்த சமயத்தில் உதவிக்காக அவரை நோக்கி கூப்பிட்டதாக பார்க்கிறோம். தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கும் என்று வேண்டினான். இவ்வாறு தேவனுக்கு மேலாக ஆபிரகாமை அவன் கருதிய தையும்
ஆபிரகாமோரான உறவு இரட்சிப்பை பெற்றுத்தருமென நம்பினதையும் காட்டினான். சிலுவையில் தொங்கிய கள்ளன் கிறிஸ்துவிடம் வேண்டினான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் செய்தான். Luke 23:42. உடனடியாக அவனிடம், மெய்யாகவே இன்று நான் நிந்தையோடும் வேதனையோடும் நாடும் நான் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற நான் உனக்குச் சொல்லுகிறேன், என்னுடனே கூட நீ பரதீசிலிருப்பாய் என்று பதிலளித்தார். ஆனால் அந்த ஐசுவரியவானோ ஆபிரகாமிடத்தில் வேண்டினான், அவனுடைய வேண்டுதல் கேட்கப்படவில்லை. இஸ்ரவேலுக்கு மனந்திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிற அதிபதியாகவும் இரட்சகராகவும் கிறிஸ்துவை மட்டுமே உயர்த்த வேண்டும். Apostles 5:31. அவராலே என்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. Apostles 4:12.
அந்த ஐசுவரியவான் சிற்றின்பத்திலேயே தன் வாழ்நாளை கழித்திருந்தான். நித்திய வாழ்விற்கு தான் ஆயத்தப்படவில்லை என்பதை புரிந்து கொண்டபோது காலம் பிந்தியிருந்தது. நித்தியத்தை சுதந்தரிப்பதற்கு எதையும் செய்யவில்லை. தன் மூடத்தனத்தை உணர்ந்தான். தன் சகோதரர்களைப் பற்றி சிந்தித்தான். அவர்களும் இவனைப் போலவே சிற்றின்பத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் அவன், தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரருண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை, லாசருவை, என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று வேண்டுகிறான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்குப் போனால் மனந்திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்பமாட்டார்கள் என்று சொன்னான்.
தன் சகோதரர்களுக்கு கூடுதல் ஆதாரம் கொடுக்கும்படி வேண்டினான். அவ்வாறு ஆதாரங்களை கொடுத்தாலும் கூட அவர்களை மனந்திரும்பச் செய்ய முடியாதெனச் சொல்லப்பட்டது. அவன் வேண்டிக் கொண்டது தேவனுடைய நேர்மையில் சந்தேகம் எழுப்புவது போல இருந்தது. நீர் மட்டும் என்னை கடுமையாக எச்சரித்திருந்தால் இந்த இடத்திற்கு நான் வந்திருக்க மாட்டேன் என்று அந்த ஐசுவரியவான் சொன்னது போல இருந்தது. இதற்கு ஆபிரகாம், உன்னுடைய சகோதரர்களுக்கு போதுமான எச்சரிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. வெளிச்சம் கிடைத்தும் அதைக் காண அவர்கள் விரும்பவில்லை. சத்தியம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டும் அதைக் கேட்க அவர்கள் விரும்பவில்லை என்று சொன்னதாக வாசிக்கிறோம். அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்பமாட்டார்கள். இந்த வார்த்தைகள் உண்மை என்பதை யூத தேச வரலாறு நிரூபித்தது. பெத்தானியா ஊரில் லாசரு மரித்து 4 நாட்களுக்குப் பிறகு அவனை உயிரோடு எழுப்பினதுதான் கிறிஸ்து செய்த கடைசியான பிரமிப்பூட்டுகிற அற்புதமாக இருந்தது. இரட்சகரின் தெய்வீக தன்மைக்கு ஓர் அற்புதமான ஆதாரமாக யூதர்களுக்கு முன் இது நிகழ்த்தப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை புறக்கணித்தார்கள். லாசரு உயிருடன் எழுந்து அவர்கள் முன் சாட்சியிட்டான். ஆனால் எல்லா ஆதாரங்களையும் பெற்றும் தங்கள் இதயங்களை கடினப்படுத்தினார்கள். அவரை கொல்லவும் வகை தேடினார்கள். Yohan 12:9-11.
மனிதர்களின் இரட்சிப்புக்காக தேவன் நியமித்த ஏதுகரங்களாக நியாயப்பிரமாணத்தையும் தீர்வன் கொடுத்திருந்தார். இந்த ஆதாரங்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டுமென கிறிஸ்து சொன்னார். தேவ வார்த்தையில் தேவன் பேசியிருப்பவற்றை அவர்கள் கேட்காவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவர் உயிர்த்தெழுந்து சாட்சி சொன்னாலும் அவர்கள் நம்பப்போவதில்லை. மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்கிறவர்கள் தேவன் கொடுத்திருக்கும் வெளிச்சத்தை விட அதிகமான வெளிச்சத்தை கேட்க மாட்டார்கள். ஆனால் மனிதர்கள் அந்த வெளிச்சத்தை புறக்கணித்து தங்களுக்கு அருளப்பட்ட வாய்ப்புகளை மதிக்கத்தவரும் போது மரித்தோரிலிருந்து ஒருவர் எழும்பி வந்து செய்தி சொன்னாலும் அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள். அவர்களில் நம்பிக்கையை உண்டாக்க அந்த ஆதாரம் கூட போதுமானதாக இருக்காது. நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்கதரிசிகளையும் புறக்கணிக்கிறவர்கள் முழு வெளிச்சத்தையும் புறக்கணிக்கிற அளவுக்கு இருதயத்தை கடினமாக்கிவிடுகிறார்கள்.
ஆபிரகாமிற்கும் பூமியில் ஐசுவரியவனாக இருந்தவனுக்கும் இடையேயான உரையாடல் ஓர் உருவகம்தான்.
ஒவ்வொரு மனிதனும் தன்னிடம் எதிர்பார்க்கப்படுகிற கடமைகளைச் செய்யும்படி அவனுக்குப் போதிய வெளிச்சம் வழங்கப்படுகிறது என்கிற பாடத்தை இதிலிருந்து கற்க வேண்டும். ஒருவன் எந்த அளவுக்கு வாய்ப்புகளையும் சிலாக்கியங்களையும் பெற்றிருக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு பொறுப்புகள் இருக்கின்றன. ஒவ்வொருவனுக்கும் அவன் செய்ய வேண்டிய பணியை செய்வதற்கு போதுமான வெளிச்சத்தையும் கிருபையையும் தேவன் வழங்குகிறார். ஒரு சிறிய வெளிச்சம் அவனுடைய கடமை என்னவென்பதை வெளிப்படுத்தும் போது, அதை செய்யத் தவறினால் பெரிய வெளிச்சம் கொடுக்கப்பட்டால் கண்டிப்பாக உண்மையாக இருக்க மாட்டான். கொடுக்கப்பட்டுள்ள ஆசீர்வாதங்களை மேம்படுத்தாமல் அலட்சியம் காட்டுவான். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாயிருக்கிறான். லூக்கா 16:10. மோசே மற்றும் தீர்க்கதரிசிகள் மூலம் வெளிச்சத்தை பெற மறுத்து பிரமாண்டமான அற்புதத்தை கேட்கிறவர்கள் அது கொடுக்கப்பட்டாலும் நம்ப மாட்டார்கள். லாசரு ஐஸ்வர்யவான் உவமையில் அந்த இருவகுப்பினரையும் பரலோகம் எவ்வாறு மதிப்பிடுகிறது என்பது சுட்டிக்காட்டப்படுகிறது. அநியாயத்தால் ஐஸ்வர்யங்களைச் சேர்க்காதவர் ஐஸ்வர்யவானாக இருப்பதில் தவறில்லை. ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐசுவரியங்களினிமித்தம் ஆக்கினைக்குட்படுவதில்லை. மாறாக அவனை நம்பி ஒப்படைக்கப்பட்டுள்ள செல்வங்களை அவன் சுயநலமமாகச் செலவழித்தால் அது ஆக்கினைக்கேதுவானது. நன்மை செய்யும்படி அந்த ஐஸ்வர்யங்களைச் செலவழித்து தேவனுடைய சிங்காசனத்தின் அருகே அவற்றைச் சேர்த்து வைத்தால் மிகவும் நல்லது. இவ்வாறு நிலையான ஐஸ்வர்யங்களைத் தேடிப் பெறுவதற்கு தன்னை அர்ப்பணிக்கிற எவரையும் மரணமானது தரித்திரராக்க முடியாது. ஆனால் தனக்கென்று ஐஸ்வர்யங்களைச் சேர்க்கிறவன் அவற்றை பரலோகத்திற்கு எடுத்துச் செல்ல முடியாது. தான் உண்மையற்ற உக்கிரானக்காரன் என்பதை நிரூபித்திருப்பான். தன்னுடைய வாழ்நாளில் நன்மையானவற்றை பெற்றிருந்தான். ஆனால் தேவனுக்குச் செய்ய வேண்டிய கடமையை மறந்துவிட்டான். பரலோகத்தில் பொக்கிஷத்தைச் சேர்க்க தவறிவிட்டான். அநேக சிலாக்கியங்களைப் பெற்றிருந்த அந்த ஐசுவரியவான் தன்னுடைய ஈவுகளை மேம்படுத்தியிருக்க வேண்டும். அப்போதுதான் அவனுடைய ஊழியம் தூர இடங்களுக்கும் பரவி மேம்பட்ட ஆவிக்குரிய அனுகூலங்களை கூடவே கொண்டு சென்றிருக்கும். மீட்பின் நோக்கமானது பாவத்தை அகற்றுவது மாத்திரமல்ல, வளர்ச்சியை குன்றச் செய்கிற அந்த வல்லமை பறித்த ஆவிக்குரிய ஈவுகளை மீண்டும் பெற்றுக் கொடுப்பதாகும். மறுமை உலகத்திற்குள் பணத்தை எடுத்துச் செல்ல முடியாது, அங்கு அது தேவையுமில்லை. ஆனால் கிறிஸ்துவிற்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்காகச் செய்யப்படுகிற நற்கிரியைகள் பரலோக மன்றங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. கர்த்தருடைய ஈவுகளை தங்களுடைய சுயநலத்திற்காக மட்டுமே செலவிட்டு ஏழ்மையிலிருக்கும் தங்கள் சக மனிதர்களுக்கு உதவவும் உலகத்தில் தேவ ஊழியத்தை வளர்க்கவும் எதுவுமே செய்யாமலிருப்பவர்கள் தங்கள் சிருஷ்டி கரைக்க கனவீனப்படுத்துகிறார்கள். பரலோகப் பதிவுகளில் அவர்களுடைய பெயர்களுக்கு நேராக தேவனை கொள்ளையடித்தவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். பணத்தால் பெறக்கூடிய அனைத்தும் அந்த ஐஸ்வர்யவானிடம் இருந்தன. ஆனால் தேவனுக்கு முன் தன் கணக்கைச் செம்மையாகும் ஐஸ்வர்யங்களை அவன் பெற்றிருக்கவில்லை. தான் பெற்றிருந்த அனைத்தும் தனக்கே சொந்தமானவை போல அவன் வாழ்ந்தான். தேவன் சொல்லியிருந்தபடி செய்யவில்லை. கஷ்டத்திலிருந்து ஏழைகளின் கோரிக்கைகளுக்கும் செவிசாய்க்கவில்லை. ஆனால் இறுதியில் அவன் மறுக்க முடியாத ஓர் அழைப்பு தேவனிடமிருந்து வருகிறது. அவன் எதிர்பேச முடியாத அல்லது மறுக்க முடியாத அதிகாரம் அது. தனக்கு சொந்தமானவற்றையெல்லாம் விட்டு வெளியேறும்படியும் இனி அவற்றிற்கு அவன் உக்கிரானக்காரன் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. முன்பு ஐஸ்வர்யவனாக இருந்தவன் இப்போது நம்பிக்கையற்ற தரித்திர நிலைக்குச் செல்கிறான். பரலோகத்தரியில் நெய்யப்பட்ட கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரம் இனி ஒருபோதும் அவனை மூடாது. ஒரு காலத்தில் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற மெல்லிய வஸ்திரமும் உடுத்திவரமும் உடுத்தி வந்தவன் இப்போது நிர்வாணியாகிறான். அவனுடைய தவணையின் காலம் முடிந்தது. அவன் இந்த உலகத்திற்கு ஒன்றையும் எடுத்து வரவில்லை, ஒன்றையும் எடுத்துச் செல்வதுமில்லை. கிறிஸ்துவானவர் திரையை விலக்கி ஆசாரியர்களுக்கும் அதிபதிகளுக்கும் வேதபாரகர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் இந்த காட்சியை காண்பித்தார். இவ்வுலகப் பொருட்களில் ஐசுவரியவான்களாக இருந்து தேவனிடத்தில் ஐசுவரியவான்களாக இல்லாதவர்கள் இந்த காட்சியை பார்க்க வேண்டும். காட்சியை தியானிக்க மாட்டீர்களா? மனிதர்களின் பார்வைக்கு விலையேற பெற்றவையாக தோன்றுபவை தேவனுடைய பார்வையில் அருவறுப்பாக காணப்படுகின்றன. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்ன தை கொடுப்பான் என்று கிறிஸ்து கேட்கிறார். மார்க் 8:36-37. யூத தேசத்திற்கான பாடம்.
ஐசுவரியவான் லாசரு உவமையை கிறிஸ்து சொன்ன சமயத்தில் அந்த ஐசுவரியவானைப் போன்று பரிதாபமான நிலையில் யூதர்கள் பலர் இருந்தார்கள். தேவன் கொடுத்திருந்த வசதிகளை சிற்றின்பமாக வாழச் செலவழித்து நீ தராசிலே மிருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்று சொல்லப்படுகிற நிலைக்கு வந்துவிட்டார்கள். தானியேல் 5:27. அந்த ஐசுவரியவான் உலக ரீதியாக ஆவிக்குரிய ரீதியாக அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றிருந்தான். ஆனால் அவற்றை பயன்படுத்துவதில் தேவனோடு ஒத்துழைக்க மறுத்தான். யூத தேசமும் அப்படித்தான் இருந்தது. பரிசுத்த சத்தியத்தை பெற்றிருந்த களஞ்சியங்களாக யூதர்களை தேவன் வைத்திருந்தார். தமது கிருபையின் உக்கிரானக்காரர்களாக அவர்களை நியமித்திருந்தார். உலக ஆவிக்குரிய ரீதியான அனைத்து அனுகூலங்களையும் அவர்களுக்கு கொடுத்து அவற்றை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கும்படி சொன்னார். வாழ்க்கையில் மிக மோசமான நிலைக்குச் சென்றவர்களையும் தங்களுடைய வாசல்களில் நிற்கும் அந்நியர்களையும் தங்கள் மத்தியிலிருந்து தரித்திரரையும் நடத்த வேண்டிய விதம் குறித்து விசேஷித்த கட்டளையை கொடுத்திருந்தார். அவர்கள் தங்களுடைய சொந்த நலனுக்காக எதையும் பெறாமல் தேவையோடு வாழ்கிறவர்களை மனதில் வைத்து அவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டியிருந்தது. அவர்களுடைய அன்பின் இரக்கத்தின் கிரியைகளுக்கு ஏற்றபடி அவர்களை ஆசீர்வதிப்பதாக தேவன் வாக்கு பண்ணியிருந்தார். ஆனால் அவர்களோ அந்தகளோந்த ஐசுவரியவானைப் போல இக்கட்டிலிருக்கும்.
மனுகுலத்தாரின் உலக தேவைகளை அல்லது ஆவிக்குரிய தேவைகளை சந்திக்க உதவிகரம் நீட்டவில்லை. பெருமையினால் நிறைந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய தயவை பெற்றவர்களாக தங்களை எண்ணிக்கொண்டார்கள். தேவனை அவர்கள் சேவிக்கவோ ஆராதிக்கவோ இல்லை. தாங்கள் ஆபிரகாமின் புத்திரரென்றே நம்பி வந்தார்கள். நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறோம் என்று பெருமையாகச் சொன்னார்கள். யோவான் 8:33. நெருக்கடி வந்தபோதுதான், தேவனை விட்டு முற்றிலும் விலகியிருந்ததும் ஆபிரகாமை தேவன் போல நம்பி வந்ததும் வெளிப்பட்டது. இருண்டு போயிருந்த யூத ஜனங்களுடைய இருதயங்களில் வெளிச்சத்தை வீசச் செய்ய கிறிஸ்து ஏங்கினார். அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளைச் செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்குச் சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்லத் தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படிச் செய்யவில்லையே என்று சொன்னார். யோவான் 8:39-40.
நல்லொழுக்கமானது பாரம்பரியமாக வருகிற ஒன்றல்ல என்பது கிறிஸ்துவுக்குத் தெரியும். ஆவிக்குரிய தொடர்பானது அனைத்து வகையான இயற்கையான தொடர்புகளுக்கும் அப்பாற்பட்ட தென்று போதித்தார். யூதர்கள் தங்களை ஆபிரகாமின் சந்ததியாரென்று உரிமை கொண்டாடினார்கள். ஆனால் ஆபிரகாமின் கிரியைகளைச் செய்யவில்லை. எனவே தாங்கள் உண்மையில் அவனுடைய பிள்ளைகள் அல்ல என்பதை நிரூபித்தார்கள். தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாமைப் போல ஆவிக்குரிய வாழ்வை வாழ்கிறவர்கள் மட்டுமே அவருடைய சந்ததியாரென எண்ணப்படுவார்கள். மனிதரால் மிகவும் தாழ்வாக மதிக்கப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவன் அந்த தரித்திரன். ஆனால் ஆபிரகாம் அவனை தன்னுடைய நெருங்கிய உறவினனாக ஏற்றுக்கொள்கிற தகுதியை பெற்றிருந்தானென கிறிஸ்து கண்டார்.
வாழ்வின் அனைத்து சுகபோகங்களோடும் அந்த ஐசுவரியவான் வாழ்ந்து வந்தாலும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கும் அளவிற்கு அறியாமையில் இருந்தான். தான் பெற்றிருந்த மேலான சிலாக்கியங்களுக்கு நன்றியுள்ளவனாக தேவ ஆவியானவர் தன்னுடைய சிந்தையையும் இருதயத்தையும் மாற்ற அனுமதித்திருந்தால் அவனுடைய நிலையே ஒட்டுமொத்தமாக மாறியிருக்கும். அவன் வாழ்ந்து வந்த அந்த தேசத்திற்கும் அப்படியே நிகழ்ந்திருக்கும். தேவனுடைய அழைப்பிற்கு அவர்கள் இணங்கியிருந்தால் அவர்களுடைய எதிர்காலம் முற்றிலும் வித்தியாசமாக அமைந்திருக்கும். மெய்யான ஆவிக்குரிய பகுத்தறிவை பெற்றிருப்பார்கள். அவர்கள் பெற்றிருந்த வசதிகளை தேவன் மேலும் அதிகரிக்கச் செய்திருப்பார். ஒட்டுமொத்த உலகிற்கும் வெளிச்சத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க அது போதுமானதாக இருந்திருக்கும். ஆனால் அவர்களோ தேவனுடைய ஏற்பாட்டை விட்டு வெகு தூரம் விலகியிருந்ததால் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் புரண்டிருந்தது.
உண்மையும் நீதியுமுள்ள தேவனுடைய உக்கிரானக்காரர்களாக தங்களுடைய ஈவுகளை பயன்படுத்த தவறினார்கள். நித்திய வாழ்க்கை பற்றி அவர்கள் எண்ணி பார்க்கவே இல்லை. அவர்கள் உண்மையற்றவர்களாக வாழ்ந்தது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் அழிவாக அமைந்தது.
எருசலேம் நகரம் அழிக்கப்படும்போது தம்முடைய எச்சரிப்பை யூதர்கள் நினைவு கூறுவார்கள் என நினைத்தார்.
அப்படியே நடந்தது. எருசலேமுக்கு பேரழிவு நேரிட்டு மக்கள் பசியாலும் சகல வகையான இக்கட்டுகளாலும் வாதிக்கப்பட்டபோது கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார்கள். உவமையின் பொருளை புரிந்து கொண்டார்கள். தேவன் தங்களுக்கு அருளியிருந்த வெளிச்சத்தை உலகத்திற்குள் வீச அவர்கள் மறுத்ததால் தாங்களே தங்கள் மேல் பாடுகளை வருவித்துக் கொண்டார்கள். கடைசி நாட்களே,
இவ்வுலக வாழ்க்கையின் இறுதி காட்சிகளை அந்த ஐசுவரியவானுடைய முடிவு சித்தரிக்கிறது.
ஐசுவரியவான் தன்னை ஆபரகா மின்குமாரன் என்று சொல்லிக் கொண்டான். ஆனால் கடக்க முடியாத பெரும் பிளப்பு ஒன்று அவனுக்கும் ஆபரகாமுக்கும் இடையே உண்டாக்கப்பட்டது. அவன் வளர்த்து கொண்ட தவறான குணம்தான் அந்த பிளப்பு. ஆபரகாம் தேவார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்து தேவனை சேவித்தான். ஆனால் அந்த ஐசுவரியவான் தேவனையோ பாடுகளுடைய மனுகுலத்தின் தேவைகளையோ சிந்திக்கவில்லை. அவனுக்கும் ஆபரகாமிற்குமிடையே காணப்பட்ட பெரும் பிளவு கீழ்ப்படியாமையால் உண்டானதாகும். இன்று அநேகர் இதே போக்கில்தான் போய்க் கொண்டிருக்கின்றனர். சபையில் அங்கத்தினர்களாக இருந்தும் மனமாற்றம் இருக்காது. சபை ஆராதனைகளில் கலந்து கொண்டு மானானது நீரோடைகளை வாஞ்சித்துக் கதறுவது போல, தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்துக் கதறுகிறது என்று சங்கீதக்காரனைப் போல பாடினாலும் சங்கீதம் 42:1 தாங்கள் பொய்யரென்று சாட்சியிடுகிறார்கள். ஆகவே அவர்களை நீதிமான்களாக அல்ல, கொடிய பாவிகளாகவே பார்க்கிறார். உலக சிற்றின்பங்களின் பரவசத்திற்காக ஏங்கித் திரிகிற ஆத்துமாவும் பகட்டான வாழ்க்கையை விரும்பி அதையே சிந்திக்கிற மனதும் தேவனை சேவிக்க முடியாது. உவமையில் சொல்லப்படும் ஐசுவரியவானைப் போல இப்படிப்பட்டவர் மாம்ச இச்சைக்கு எதிராக போர் செய்ய விரும்புவதில்லை. உணர்வு பசியிலேயே மூழ்கியிருக்க ஏங்குகிறார். பாவச் சூழலை விரும்பி தெரிந்து கொள்கிறார். மரணம் அவரை திடீரென வாரிக்கொள்கிறது.
சாத்தானுடைய ஏதுகரங்களோடு சேர்ந்து தன் வாழ்நாள் முழுவ தும் உருவாக்கிய குணத்தோடு கல்லறைக்குச் செல்கிறார். கல்லறையில் நன்மையையோ தீமையையோ அவர் தெரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் மனிதன் இறக்கும் நாளிலே அவனுடைய யோசனைகளும் அழிகின்றன. சங்கீதம் 146:4, பிரசங்கி 9:5-6.
உயிரோடிருந்தபோதுதான் பேணி வளர்த்த அதே விருப்பு வெறுப்புகளோடும் அதே வேட்கைகள் மற்றும் உணர்ச்சிகளோடும் தான் தேவனுடைய சத்தம் மரித்தோரை எழுப்பும் நாளிலே கல்லறையிலிருந்து அவன் எழும்பி வருவான். புது மனிதனாக மாறுவதற்கு சகலவிதமான வாய்ப்பும் வசதிகளும் கொடுக்கப்பட்டிருந்த போது அதற்கு சம்மதம் தெரிவிக்காத ஒருவனை தேவன் அற்புதம் செய்து புது மனிதனாக மாற்றமாட்டார். தான் வாழ்ந்த சமயத்தில் தேவனில் அவன் பிரியப்படவில்லை. அவருடைய சேவையைச் செய்வதில் மகிழ்ச்சியடையவும் இல்லை. அவனுடைய குணம் தேவனுக்கொத்த குணமாக இல்லை. எனவே பரலோக குடும்பத்தில் அவனால் சந்தோஷமாக இருக்க முடியாது. இன்று உலகத்தில் ஒரு கூட்டத்தினர் சுயநீதிக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பெருந்தீனிக்காரர்களாக, குடிகாரர்களாக, நம்பிக்கை துரோகிகளாக இருக்க மாட்டார்கள். ஆனால் தேவனுக்காக அல்லாமல் தங்களுக்காக வாழ விரும்புவார்கள். அவர்களுடைய சிந்தைகளில் அவருக்கு இடம் இருக்காது. எனவே அவர்கள் அவிசுவாசிகளின் கூட்டத்தை சேர்ந்தவர்களாகி விடுகிறார்கள். தேவனுடைய நகரத்தின் வாசல் வழியாக ஒருவேளை அவர்கள் பிரவேசித்தாலும் கூட ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிற உரிமை கிடைக்காது. ஏனென்றால் தேவ கட்டளைகள் அவற்றின் சகல நிபந்தனைகளோடும் அவர்கள் முன்பாக வைக்கப்பட்டபோது கீழ்ப்படிய முடியாது என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இவ்வுலகத்தில் அவர்கள் தேவனை சேவிக்கவில்லை. எனவே மறுமையிலும் அவர்கள் தேவனை சேவிக்கப் போவதில்லை. அவரது பிரசன்னத்திலே அவர்களால் வாழ முடியாது. எனவே பரலோகத்தை விட வேறு எந்த இடமானாலும் பரவாயில்லை என்று எண்ணுவார்கள்.
கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொள்வது என்றால் அவருடைய கிருபையை, அதாவது அவருடைய குணத்தை பெற்றுக்கொள்வதாகும். பூமியில் தங்களுக்கு அருளப்படுகிற மேலான வாய்ப்புகளையும் பரிசுத்தமான செல்வாக்குகளையும் பெரிதாக எண்ணி அவற்றால் பயனடையாதவர்கள் பரலோகத்தின் தூய ஆராதனையில் கலந்து கொள்வதற்கு
தகுதியுள்ளவர்களாக மாட்டார்கள். தேவனுடைய குணத்திற்கொத்ததாக அவர்களுடைய குணங்கள் மாறியிருக்காது. தங்களுடைய அலட்சிய போக்கால் எதுவுமே இணைக்க முடியாத ஒரு பிளவை உருவாக்கிவிடுகிறார்கள். அவர்களுக்கும் நீதிமான்களுக்குமிடையே ஒரு பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டுவிடுகிறது.